ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக மொரீஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தனஞ்சய் ராம்புல் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. பாகிஸ்தான் ரயில் கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ள குற்றச்சாட்டிற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருகிறது என மொரீஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தனஞ்சய் ராம்புல் தெரிவித்துள்ளார். திரு நரேந்திர மோடி மொரீஷியஸில் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள நிலையில் அந்நாட்டு அமைச்சர் திரு தனஞ்சய் ராம்புல் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை வாய்ந்த நாடாக மட்டுமன்றி வல்லரசு நாடாகவும் உருவெடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வரும் ஆண்டுகளில் உலக நாடுகளின் பார்வை இந்தியா மீது இருக்கும் என்று கூறியுள்ள அவர், அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்தியாவுடன் உறவு வைத்திருப்பதில் மொரீஷியஸ் மிகுந்த பெருமிதம் அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட தலைவர்களுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நன்றி தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளாவிய பல்வேறு சவால்களுக்கு இடையேயும் யுக்ரைன் போருக்கு அமைதி தீர்வு காண இந்த தலைவர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சி வரவேற்கத்தக்கது என்றார். இந்த தலைவர்கள் அனைவரும் இப்பிரச்சினைக்காக நேரம் ஒதுக்கி பணியாற்றி வருவதை பாராட்டுவதாக கூறியுள்ள திரு புட்டின், போரை முடிவுக்கு கொண்டு வந்து உயிரிழப்புகளை தடுப்பதற்காக அவர்கள் அரும்பணி ஆற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, வரும் ஆண்டில் மாநிலத்தில் 3,500 கோடி ரூபாய் செலவில் 100,000 புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்தார். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு 1,087 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்திற்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மாநிலத்தில் உள்ள கிராமச்சாலைகள் 2,100 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். அண்ணா பல்கலைக்கழகம் அடுத்த 5 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் செலவில் சிறந்த கல்வி நிறுவனமாக மேம்படுத்தப்படும். சேலம், கடலூர், நெல்லையில் புதிய நூலகங்கள் அமைக்கப்படும். அரசு பள்ளிகளில் உள்ள 880 கணினி ஆய்வகம் மற்றும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும். தமிழ் மொழியின் தொன்மையை அறிந்து கொள்ளும் வகையில் மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் கண்காட்சி கூடம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
தமிழ்நாடெங்கும் மேற்கொள்ளப்படும் அகழ்வாராய்ச்சிகளில் வெளிக்கொணரப்பட்ட தொல்லியல் பொருட்களை உயர் தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு அழகுற காட்சிப்படுத்தும் வகையில் அருங்காட்சியகங்கள் அமைப்பதன் மூலம் தமிழ் பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு உரிய முறையில் பறைசாற்றிட முடியும் என இந்த அரசு கருதுகிறது. இந்த வகையில் கொடுமணல் அகழ்வாய்வுகளை முன்னிலைப்படுத்தி ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சங்ககால பாண்டியரின் கடல்வழி வணிகச் சிறப்பை விளக்கிடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் உருவாக்கப்படும். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் 100 ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு அரங்கம் உருவாக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டிற்கு வருகை பெறும் பிற மாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தமிழரின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியின் சிறப்புகளை அறிமுகப்படுத்தும் விதமாக மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகங்கள் உருவாக்கப்படும்.
திருக்குறளை 193 மொழிகளில் மொழிபெயர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் அவர் கூறினார். உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்திற்கு 420 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 10,000 புதிய மகளிர் சுய உதவிக்குழுக்கள் ஏற்படுத்தப்படும். காலை உணவு திட்டம் நகர்ப்புற பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். முதியோர் பராமரிப்பிற்கு அன்புச்சோலை என்ற புதிய திட்டம் கொண்டுவரப்படும். 3 பாலினத்தவருக்கு ஊர்காவல் படையில் பணி வாய்ப்பு. புதுக்கோட்டை, திருப்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கூட்டுக் குடிநீர் திட்டம். சென்னையில் 100 கோடி ரூபாய் செலவில் சிங்கப்பூர் நாட்டுடன் இணைந்து அறிவியல் மையம் அமைக்கப்படும். சென்னை பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை வரும் டிசம்பர் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் சேவை விரிவுபடுத்தப்படும். கோவை, சூலூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செமி கண்டக்டர் பூங்கா, ஓசூர் விருதுநகரில் டைடல் பூங்கா அமைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு தங்கம் தென்னரசு வெளியிட்டார். முன்னதாக அஇஅதிமுக பிஜேபி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். டாஸ்மாக் மதுபான விற்பனையில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு பற்றி சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டுமென்று அஇஅதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதேபோன்று மதுபான முறைகேடு மற்றும் ரூபாய் குறியீடு மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி உறுப்பினர்களும் பிரச்சினை எழுப்பினர். இதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக மற்றும் பிஜேபி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்ட இருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அட்டல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு. மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை தூவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் செழிப்பை ஏற்படுத்தட்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த விழாவில் தமிழகத்திலிருந்து 3,432 பேர் பங்கேற்கின்றனர். இவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து படகுகள் மூலம் புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
இந்திய இலங்கை இருநாட்டு மக்களும் கலந்து கொள்ளும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது. இந்த விழாவிற்கு இந்தியா சார்பில் 79 விசைப்படகுகள் மற்றும் 23 நாட்டுப்படகுகளில் செல்ல 3,432 பேர் பதிவு செய்துள்ளனர். மேலும் இலங்கையிலிருந்து 4,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று மாலை கொடியேற்றத்துடன் விழா துவங்குகின்றது. இரவு திருப்பலியுடன் புனித அந்தோணியார் தேர்பவனி நடைபெறும். நாளை காலை இருநாட்டு பங்குத்தந்தையில் கலந்து கொள்ளும் சிறப்பு திருப்பலியுடன் விழா நிறைவடையும். இன்று அதிகாலை முதலே ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடியுரிமைத்துறை, காவல்துறை, சுங்கத்துறையின் தீவிர சோதனைக்கு பிறகு படகுகளில் சென்று வர அனுமதிக்கப்படுகின்றனர். புனித பயணம் செல்லும் முதல் விசைப்படையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் கொடியசைத்து துவக்கி வைத்து பயணிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைத்தார். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
ஜம்மு காஷ்மீரில் 5 தொழில் பூங்காக்களை உருவாக்க யூனியன் பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக ஜம்மு மாவட்டத்திற்கு உட்பட்ட 4 தாலுகாக்களில் சுமார் 500 கனால் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேந்தர் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அக்னூர், ஆரஸ்புரா, ஜம்மு மற்றும் தீலி ஆகிய இடங்களில் அமைக்கப்படும் இந்த தொழில் பூங்காக்கள் மூலம் 2,074 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பஞ்சாபில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இதுவரை 1,750 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஹர்பால் சிங் சீமா தெரிவித்துள்ளார். அவர்களிடமிருந்து சுமார் 60 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 80 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஒரு பெண் உட்பட 4 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இம்பால் பள்ளத்தாக்கு பகுதிகளில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது மக்கள் விடுதலைப் படையைச் சேர்ந்த பெண் தீவிரவாதியும் மியான்மர் எல்லையில் ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி அமைப்பைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடமிருந்து துப்பாக்கிகள், வெடிபொருட்கள், செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தானில் ரயில் கடத்தல் சம்பவத்தில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ள குற்றச்சாட்டிற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என கூறியுள்ளார். பாகிஸ்தான் உலகளாவிய தீவிரவாதத்தின் மையமாக திகழ்வதை உலக நாடுகள் அறியும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் உள்நாட்டு பிரச்சினைகளுக்கு பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்க்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக மொரீஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தனஞ்சய் ராம்புல் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. பாகிஸ்தான் ரயில் கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ள குற்றச்சாட்டிற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.